Okay, I'm very excited to be here.
இங்கே நான் இருப்பதிலே அதிக பரவசம் அடைகிறேன்.
I've heard about the fellowship in Tuticorin for many years.
அநேக ஆண்டுகளாக தூத்துக்குடி ஐக்கியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன்.
And this is my first time here.
நான் முதலாவது முறையாக இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன்.
So I'm very excited to be here.
ஆகவே உங்களோடு கூட இருப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
When I knew that I was going to come to India for 2 months, I told my dad that I wanted to visit different churches.
2 மாத வேலையாக நான் இந்தியாவுக்கு வந்தபொழுது என்னுடைய தாப்பனார் இடத்திலே நான் பல சபைகளை நான் போய் பார்க்க வேண்டும் என்று நான் என்னுடைய ஆசையை தெரிவித்தேன்.
And in fact, I was supposed to leave about one week ago.
நான் ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே திரும்பமா என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது.
He said that the big Tamil Nadu conference in Tuticorin is this weekend.
தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரிய கான்ஃபரன்ஸ் இந்த வாரத்திலே தான் நடக்க போகிறது என்று சொன்னார்கள்.
So I had to extend it one more trip so I could be here.
ஆகவே உங்களோடு கூட இருக்கும்படியாக என்னுடைய நான் திரும்பி செல்லும் தேதியை நான் தள்ளி போட்டு விட்டேன்.
And so this is an answer to prayer for me too.
ஆகவே ஜெபத்திற்கு பதிலாக தான் எனக்கு தேவன் இந்த பாக்கியத்தை கொடுத்தார்.
I got to spend some time last night with some of the young brothers.
நான் சில வாலிப சகோதரர்களோடு கூட நேரத்தை செலவு செய்தேன்.
And that was an encouragement for me.
அது எனக்கு அதிக உற்சாகத்தை கொடுத்தது.
When I went to bed after that, I was still thinking about a lot of the things that we talked about.
நான் அவர்களோடு கூட பேசின பல காரியங்களை நான் படுக்கையில் இருக்கும் பொழுது கூட நான் அதை தியானித்துக் கொண்டே இருந்தேன்.
So you know, one of the things that I've been thinking about recently that has encouraged me
சமீபமாக என்னை உற்சாகப்படுத்தின நான் தியானித்துக் கொண்டிருந்த ஒரு பகுதி என்னவென்றால்
is that I am valuable to God.
நான் தேவனுக்கு மதிப்புள்ளவன்.
And I think for us as young people that's very important to remember.
ஆகவே வாலிபர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் நீங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள்.
We are valuable to God.
நாம் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
And sometimes we don't realize that.
சில சமயத்தில் அதை நாம் உணர்வதில்லை.
Because the devil makes us feel like we are insignificant.
நாம் அவ்வளவு முக்கியமானவர்கள் அல்ல என்று சாத்தான் உணர வைக்கிறான்.
And he tells us that we are failures.
நாம் தோற்று போனவர்கள், தோல்வி அடைய கூடியவர்கள் என்று உணர வைக்கிறான்.
But the truth is that we are valuable to God.
சத்தியம் என்னவென்றால் நாம் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள்.
So I was thinking about what I would share today.
இன்றைக்கு நான் என்ன உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன்.
And then I got this.
எனக்கு இந்த படம் கையிலே கிடைத்தது.
You can't see it from here, but I see Finney is smiling.
பின்னி சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா உங்களுக்கு இது என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
Because he painted this.
அவர் இதை வண்ணம் தீட்டினார்.
Now he didn't give it to me, his brother gave it to me.
அவன் என்னிடம் கொடுக்கவில்லை, அவனுடைய தம்பி என்னிடம் கொடுத்தான்.
But there's a verse that's written that he has painted on here, which I thought not a verse but a phrase that I want to share with you.
அதிலே ஒரு வாசகத்தை எழுதி இருக்கிறார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
It says this is a painting of a boat that's on the water and it looks like there's lots of waves on the water.
தண்ணீரில் ஒரு படகு போய் கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரில் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது போல ஒரு படம்.
And on it it says with Jesus in my boat.
இயேசு என்னுடைய படகிலே இருக்கும் பொழுது
no storm can make me sink.
எந்த ஒரு புயலும் என்னை மூழ்கடிக்க முடியாது என்று ஒரு வாசகம்.
With Jesus in my boat.
இயேசு என்னோடு கூட படகிலே இருக்கும் பொழுது
no storm can make me sink.
எந்த புயலும் என்னை மூழ்கடிக்க முடியாது.
Isn't that precious? So after this meeting I want you to remember that phrase.
ஆகவே இந்த கூட்டம் முடிந்த பிறகு கூட இந்த வாசகத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
You know, all of us as young people and everybody in this world, we're in a storm.
வாலிபர்களா இருக்கிற நாமும் மற்றவர்களும் கூட ஒருவிதமான புயல் அடிக்க கூடிய ஒரு உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம்.
The devil, it says, is waging war against us.
பிசாசானவன் நம்மோடு கூட ஒரு யுத்தத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான்.
So it's as if we are in this storm.
ஆம், நாம் உண்மையாலுமே ஒரு புயலிலே தான் இருக்கிறோம்.
So picture yourself like a boat that's sitting on this storm going up and down and up and down.
நீங்கள் ஒரு படகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த புயலிலே அந்த படகு மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கிறது.
But with Jesus in my boat, no storm can make me sink.
ஆனால் இயேசு என்னோடு கூட படகிலே இருந்தால் எந்த புயலும் என்னை அமிழ்த்த முடியாது.
You know, it says in the Bible that the devil wages war against our soul.
நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக சாத்தான் போராடுகிறான் என்று வேதம் சொல்கிறது.
And the soul is something very precious that God has given to us.
தேவன் நமக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ஒரு காரியம் தான் நம்முடைய ஆத்மா.
Let me show you a verse in Proverbs chapter 4.
நீதிமொழிகள் 4 அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன்.
Beginning in verse 20. Proverbs chapter 4 verse 20.
நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20 வசனம்.
My son, give attention to my words. Incline your ear to my sayings.
என் மகனே, என் வார்த்தைகளுக்கு கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்.
Now remember, this is Solomon writing to his young son.
சாலமோன் தன்னுடைய இளைய குமாரனுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். So this book of Proverbs is especially important for us as young people.
ஆகவே வாலிபர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நீதிமொழிகள் என்பது மிக முக்கியமான ஒரு புத்தகம்.
Because it's got some very important wisdom that's especially important for us as young people.
குறிப்பாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கும்.
So then he goes on in verse 21, do not let them depart from your sight, keep them in the midst of your heart.
அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
For they, that is these words, are life to those who find them and health to all their whole body.
அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம்.
So it's like he's saying there that if you pay attention to these words of wisdom, even your body will be healthy.
இந்த ஞானத்தின் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உங்கள் சரீரத்திலே ஒரு ஆரோக்கியம் வரும்.
But then he says the verse 23, which is what I wanted to get to.
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வசனம் இந்த 23-ஆம் வசனம்.
Watch over your heart with all diligence.
எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள்.
For from it flow the springs of life.
அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
Watch over your heart with diligence.
எல்லா காவலோடும் உண்மையோடும் உள்ளத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று
வாசிக்கிறோம். That is that precious thing that God has given us, the heart or the soul.
தேவன் நமக்கு கொடுத்த மிகவும் விலையேறப்பட்ட காரியம் என்னவென்றால் நம்முடைய ஆத்மா அல்லது நம்முடைய இதயம்.
And what Solomon is saying here is guard that diligently more than you would protect a lot of money.
பணம் அதிகமாக இருந்தால் அதை எப்படி பாதுகாப்பீர்களோ அதை காட்டிலும் அதிக சிரத்தையோடு கூட உண்மையோடு கூட அதை காத்துக்கொள்ள வேண்டும் இதயத்தை.
Money may be useful for some things.
பணம் சில காரியங்களுக்கு பயன்படும்.
But it says here that from your heart all the springs of life come forth.
அந்த உள்ளத்திலிருந்து எல்லா விதமான ஜீவ ஊற்றுகளும் புறப்படும் என்று இந்த வசனத்தில் வாசிக்கும்.
Which means if our heart is bad or our soul is bad,
நம்முடைய ஆத்மாவோ நம்முடைய இதயமோ கெட்டதா இருந்தால்
then everything else about our life will be bad. It doesn't matter how much money we have.
எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற எல்லா காரியங்களுமே கெட்டதாய் மாறிவிடும்.
So God has given us this precious thing called a soul or a heart.
ஆகவே இந்த வெளியேறப்பட்டதான இதயம் அல்லது ஆத்மா என்பதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
And he wants us to guard that with diligence.
அதை நாம் எல்லா காவலோடும் உண்மையோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
Turn with me to another verse in 1 Peter chapter 2.
ஒன்று பேதுரு 2-ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
You know it's important for us to realize that God has given us this precious thing called the heart or the soul.
இதயம் அல்லது ஆன்மா என்பதை விலையேறப்பட்டதாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
Because the devil knows that it's precious.
பிசாசுக்கு தெரியும் அது விலையேறப்பட்டது என்று.
And especially for us as young people, he wants to get at our soul.
குறிப்பாக வாலிபர்களாக இருக்கிற நம்மை அந்த எப்படியாவது அந்த இதயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாத்தான் முயற்சிக்கிறான்.
Look at what it says here in 1 Peter chapter 2.
ஒன்று பேதுரு 2-ஆம் அதிகாரத்தில்
verse 11.
11-ஆம் வசனம்.
Beloved, I urge you as aliens and strangers to abstain from fleshly lusts which wage war against the soul.
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று வாசிக்கிறோம்.
So it says here that our lusts, and that's instigated by the devil, are waging war against that soul.
இங்கே பிசாசினாலே தூண்டப்படுகிறதான அந்த இச்சைகள் அவைகள் நமக்கு விரோதமாய் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதாம்.
So for all people on this world, whether we're Christians or non-Christians,
நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற மக்களா இருந்தாலும் சரி எல்லா ஜனங்களுக்கும்
there is a war going on with the soul.
அங்கே ஆத்மாவோடு கூட அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது.
And that's kind of like that storm that I mentioned earlier. It's going up and down and up and down.
ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த புயலிலே மேலும் கீழுமாய் அலசடிப்படுகிறதான படகை போல அந்த யுத்தம் காணப்படுகிறது.
For most people in the world, they lose that war.
உலகத்தில் இருக்க அநேக ஜனங்கள் இந்த போரிலே தோற்று போகிறார்கள்.
So the devil tempts them through their lusts.
அவர்கள் இச்சைகளின் மூலமாக பிசாசு அவர்களை சோதிக்கிறான்.
And they give in.
அவர்கள் அதை விட்டுக் கொடுக்கிறார்கள்.
And they lose that battle.
அந்த போரிலே அவர்கள் இழந்து போகிறார்கள்.
But we are called,
ஆனால் நாமோ,
to win that battle.
அந்த போரிலே ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
So the devil is constantly waging war against our soul.
ஆகவே நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக பிசாசு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறான்.
What are some of the ways that he wages this war against the soul?
அந்த ஆன்மாவுக்கு விரோதமாக அவன் போர் செய்கிற பல விதங்கள் எப்படி இருக்கிறது?
Think about the things that the world values.
இந்த உலகம் எந்தெந்த காரியங்களை மதிக்கிறது என்று எண்ணி பாருங்க.
Maybe they value attraction to the opposite sex.
எதிர்ப்பாளரோடு கூட நான் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதை அதிகமாக மதிக்கிறது.
They value money.
பணத்தை மதிக்கிறது.
They value popularity.
பிரபலமாக வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்று.
And those are all things that we as young people face temptations in.
நாம் வாலிபர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் இந்தந்த பகுதிகளிலே தான் அதிகமாக சோதிக்கப்படுகிறோம்.
So when we hear in the church that it's important to come to victory in these areas,
இந்த பகுதிகளிலே நாம் வெற்றியை பெற வேண்டும் என்று சபையிலே கேட்கும் பொழுது,
it's not just a light thing.
அது ஏதோ எளிதான ஒரு காரியம் அல்ல.
Because what's really going on is a battle.
என்னன்னா உண்மையாலுமே உள்ள ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது.
The devil is trying to grab our soul.
நம்முடைய ஆத்துமாவை எப்படியாவது பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசு முயற்சிக்கிறான்.
And at the same time the Holy Spirit is trying to say no, I want your soul.
இல்ல இல்ல உன்னுடைய ஆத்துமா எனக்கு வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார்.
And so the thing is about this world is that with all those attractions
இந்த உலகத்திலே உள்ள எல்லா கவர்ச்சிகளையும் நாம் பார்க்கும் பொழுது
they end in disappointment
avigal ellam yemaatrathile dhaan mudivadigirathu
so it looks attractive from in the beginning
aarambathile paarpadharku kavarchigaramai thondrugirathu
but after you yield to that attraction
alal andha kavarchigalukku ungalai neengal vittu kodukkum bodhu
in the end it's only going to end in disappointment
adu mudivile yemaatrathile dhaan vandamudiyum
let me show you another verse in 1 john chapter 2
innoru vasanathai ungalukku kaanpikiren 1 john 2nd adhigaram
the reason that these attractions of the world only end in disappointment
yen inda ulagathinudaiya ella kavarchigalum mudivile yemaatrathile mudivadigirathu endru paarkkum bodhu
is because it says here that they are passing away
avigalellam kadandu pogirathu endru inda vasanathile vaasikkirom
1 john chapter 2 verse 15
1 john 2nd adhigaram 15th vasanam
do not love the world
inda ulagathile anbu kooradirungal
nor the things of the world
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்
If anyone loves the world the love of the father is not in him
ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை
For all that is in the world
இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் என்னென்ன
The lust of the flesh
மாம்சத்தின் இச்சை
The lust of the eyes
கண்களின் இச்சை
And the boastful pride of life
ஜீவனத்தின் பெருமை
is not from the father but is from the world
இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல உலகத்தினாலே உண்டானவைகள்
And then it goes on to say in verse 17 the world is passing away
உலகம் அது நிலைப்பதில்லை அது கடந்து போகிறது
And also its lust
உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகிறது
So all of these things that you see in the world attraction to sex money popularity that's going to pass away
பாலில் உறவிலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு பணம் இந்த பிரபலமாகுதல் இந்த உச்சைகள் எல்லாம் கடந்து போகிறது ஒழிந்து போகிறது
It's a temporary thrill
இவைகள் எல்லாம் தற்காலிகமான காரியங்கள்
And if we understand that through that temporary thrill the devil is trying to grab our soul which lasts for eternity
இந்த தற்காலிகமான காரியங்களை வைத்து சாத்தான் நம்மை சோதித்து நித்திய நித்தியமாக நாம் ஒன்றை இழந்து போக வேண்டும் என்று பிசாசு முயற்சிக்கிறான்
Then we realize that it's not just a simple thing anymore
இதை நாம் விளங்கிக் கொண்டால் இது எளிதான காரியம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்
It says here in the last part of verse 17 the one who does the will of God abides forever
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று 17 ஆம் வசனத்தில் கடைசியில்
All of these things they will last for a moment and even if they last for a long time it's still a very short time
ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மிகவும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போகிறது அதிக நாட்கள் என்று நினைத்தாலும் கூட அதுவும் தற்காலிகமானது தான்
you know most even the most enjoyable pleasure on this earth maybe will last for a few minutes
இந்த உலகத்திலே காணப்படும் மிகவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய காரியம் கூட அது ஒரு சில நிமிடங்களுக்கு தான்
think about people who drink alcohol or smoke cigarettes or do drugs for pleasure
சிற்றின்பத்திற்காக குடிக்கிறார்கள் புகைப்பிடிக்கிறார்கள் அல்லது போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள் அவர்கள் எண்ணி பாருங்கள்
For a few minutes they get pleasure.
அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பமானது ஒரு சில நிமிடங்களுக்கு தான் நீடிக்கும்
And after that they destroy their bodies, they destroy their souls.
அதற்கு பிறகுதான் அவர்கள் பார்ப்பார்கள் ஐயோ என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் நான் கெடுத்துக் கொண்டேன்
என்று உணர்வார்கள் But for that moment of pleasure.
ஆனால் அந்த சிற்றின்ப இன்பத்துக்காக
they give up their soul
தங்கள் ஆத்மாவையே விட்டு விடுகிறார்கள்
and the devil has blinded their eyes by making those things seem attractive to them
இவைகளெல்லாம் மிகவும் கவர்ச்சியாக இருக்கும்படியாக காண்பித்து அவருடைய கண்களை சாத்தான் குருடாக்கி விட்டான்
but the more they allow him a foothold in their lives
எந்த அளவுக்கு அதிகமாக சாத்தானுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே காலை வைக்க இடம் கொடுக்கிறார்களோ
the more he is winning that battle for their soul
தங்கள் ஆத்மாவிலே அந்த அளவுக்கு அதிகமாக அவன் போர் செய்ய ஆரம்பிக்கிறான்
so I said we're like this boat that's being tossed up and down
நாம் மேலும் கீழும் அலசடிப்படுகிற அந்த படகை போல இருக்கிறோம் என்று நான் உங்களுக்கு
But does anybody remember what the phrase says?
இந்த வாசகத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா?
You can say it in Tamil.
தமிழிலே சொல்லுங்கள்.
With Jesus in my boat,
இயேசு என்னோடு கூட படகுல இருந்தால்
no storm can make me sink.
எந்த ஒரு புயலும் என்னை மூழ்கடிக்க முடியாது.
So, I have to believe that despite the rest of the world going up and down and up and down in this storm
ஆகவே இந்த உலகத்திலே மீதியுள்ள காரியங்களில் மீதியுள்ள போ படகுகள் எல்லாம் மேலும் கீழும் அலசடைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது
if I really have Jesus no storm can make me sink
உண்மையாலுமே என்னிடத்தில் இயேசு இருப்பார் என்று சொன்னால் எந்த புயலும் என்னை மூழ்கடிக்க முடியாது
you know when I was younger when I was in my teenage years maybe some of you are that age
நான் என்னுடைய வாலிப பருவத்திலே 18 வயது 17 வயதுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களிலே அனைவரும் அப்படிப்பட்ட வயதில் இருக்கிறீர்கள்
I was a very emotional person
நான் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தேன்
and I think sometimes I'm still like that
இப்பொழுதும் கூட நான் அப்படி தான் இருக்கிறேன் என்று உணர்கிறேன்.
I feel sometimes I feel very very happy and I want to live for the Lord.
சில சமயத்திலே ரொம்ப சந்தோஷமாய் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று உற்சாகத்தோடு காணப்படுகிறேன்.
Sometimes I'm discouraged and I'm tempted to give up.
சில சமயத்திலே சோர்வடைந்து நடந்த வாழ்க்கை போதும் என்று எண்ணுகிறேன்.
And then maybe a few hours later or the next day I'm happy again.
அடுத்த நாளை பக்கம் மீண்டும் சந்தோஷமாய் வருகிறேன்.
It used to be like that.
அப்படி தான் இந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தது.
But it's becoming better.
ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அது சீரடைந்து வருகிறது.
Do you know why?
ஏன் என்று தெரியுமா?
With Jesus in my boat, no storm can make me sink.
என்னோடு கூட இயேசு படகில் இருக்கும் பொழுது எந்த புயலும் என்னை மூழ்கடிக்க முடியாது.
So maybe you think these are Finney's words.
இவெல்லாம் ஃபின்னுடைய வார்த்தைகள் என்று எண்ணலாம்.
Let me show you where the Bible says the same thing.
அதே காரியத்தை வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம்.
Turn with me to Hebrews chapter 6.
எபிரேயர் 6 அதிகாரம்.
So remember we're trying to find out how when the storm goes up and down we can have our boat be stable.
இந்த புயலினாலே கடல் மேலும் கீழையும் போகும் பொழுது எப்படி நம்முடைய படகு ஸ்திரத்தன்மையோடு கூட இருக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறோம்.
So Hebrews chapter 6 verse 19.
எபிரேயர் 6 அதிகாரம் 19 வசனம்.
It says this hope we have as an anchor for the soul.
அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் கொடுக்கிறது.
I hear that Tuticorin is a fishing town.
இந்த தூத்துக்குடி என்பது மீன் பிடிக்கிறவர்களால் நிறைந்த பட்டணமா இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்கிறேன்.
There's lots of boats.
அநேக படகுகள் காணப்படுகிறது.
And maybe many of you have been on boats.
உங்களில் அநேகர் படகிலே போய் இருந்திருக்கலாம்.
So do you know what happens when the boat is going up and down and they want to hold the boat firm?
அங்கே கடும் அலைகள் வீசும் பொழுது புயல் வீசும் பொழுது படகு மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கிறது.
Does anybody know what they do?
ஸ்திரமாய் வைப்பதற்கு என்ன செய்வார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். படகு ஆடாமல் இருப்பதற்கு என்ன செய்வார்கள்?
They put an anchor down.
நங்கூரம் வீசுவார்கள்.
And what does the anchor do?
அந்த நங்கூரம் என்ன செய்கிறது?
The anchor is this long chain that they drop from the boat.
அங்கே படகிலிருந்து ஒரு சங்கிலினால கட்டப்பட்டதான அந்த நங்கூரத்தை அவர்கள் பாய்ச்சுகிறார்கள்.
And it's got a hook at the end of it.
அந்த நங்கூரத்தை பார்த்தால் அதுல ஒரு கொக்கி போல இருக்கு.
So they lower it and lower it and lower it and lower it till it hits the ground.
அந்த சங்கிலியை விட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த நங்கூரம் தரையை தொடும் வரைக்கும் விட்டு கொண்டே இருப்பார்கள்.
And then it sinks into the ground.
அது தரையிலே அது முழுகும் பொழுது.
And it catches in the ground.
அது அந்த தரையில் அப்படியே பிடிபட்டுக் கொள்கிறது.
Because you see when the water is going up and down and up and down and up and down the ground is firm.
அந்த தண்ணீர் மேலும் கீழுமாய் போய் கொண்டிருந்தாலும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மணல மண்ணானது அது உறுதியாய் நிலை நிற்கிறது.
So what these people in the boats do is even though the water is going up and down they're looking for where is firm ground.
ஆகவே தண்ணீர் மேலும் கீழுமாய் போய் கொண்டிருந்தாலும் எங்கே ஸ்திரமான நிலம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அங்கே நங்கூரத்தை பாய்ச்சுகிறார்கள்.
And I believe the Holy Spirit uses this example because that's what we're supposed to do when life is going up and down.
நம்முடைய வாழ்க்கை மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது இதை தான் நாம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார்.
Look for what it is that is firm.
அந்த ஸ்திரமான தன்மை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
So we know that the things of this earth are not firm because they're passing away.
இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே ஸ்திரமானதா இல்லை ஏனென்றால் அவைகள் ஒழிந்து போகிறது என்று வேதம் சொல்கிறது.
All the pleasures of this earth they're not firm because they're going to pass away. That's going up and down.
இந்த உலக இன்பங்கள் எல்லாம் மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கிறபடியினால அவைகளும் ஒழிந்து போகிறதா இருக்கிறது.
My feelings those will go up and down.
என்னுடைய உணர்வுகளும் மேலும் கீழுமாய் தான் போகும்.
Sometimes I feel like reading my Bible, sometimes I don't feel like reading my Bible.
சில சமயத்திலே வேதத்தை வாசிக்க வேண்டும் போல உணர்வு இருக்கிறது, சில சமயத்திலே அந்த உணர்வு இருப்பதில்லை.
So I cannot trust that.
ஆகவே இதை நான் நம்ப முடியாது.
But what can I trust?
எதை நான் நம்பலாம்?
Remember what this saying goes, how this saying goes?
இந்த வாசகம் என்ன சொல்கிறது என்று பாருங்க.
Jesus in my boat, no storm can make me sink.
இயேசு என்னோடு கூட படகில் இருக்கும் பொழுது எந்த புயலும் என்னை மூழ்கடிப்பதில்லை.
But as it says here in verse 19,
பத்தொன்பதாம் வசனத்திலே பார்க்கும்போது,
this hope is an anchor for our soul.
இந்த நம்பிக்கை தான் நம்முடைய ஆத்மாவுக்கு நங்கூரமாய் இருக்கிறது.
And this hope it says is both sure and steadfast and one which enters within the veil.
இந்த நம்பிக்கையானது அது நிலையும் உறுதியுமானதாய் அது திரைக்குள்ளாக போகிறதுமாய் இருக்கிறது.
Where Jesus has entered as a forerunner for us.
நமக்கு முன்னோடியவராக இயேசு அதற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார்.
Having become a high priest forever according to the order of
Melchizedek. முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் அவர் மாறி இருக்கிறார்.
So this is something new for us.
இது நமக்கு புதிதாக காணப்படுகிறது.
We know that the veil in the temple in Jerusalem was torn when Jesus died.
எருசலேம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சலையானது இயேசு மரித்த பொழுது அது மேலிருந்து கீழாக கிழிந்தது.
Which means before that veil was rent,
அந்த திரை கிழிக்கப்படுவதற்கு முன்பதாக,
they could not have this anchor.
அவர்களுக்கு இந்த நங்கூரம் இல்லாதிருந்தது.
So what is this anchor?
இந்த நங்கூரம் என்ன?
Let's go back to verse 13. It says,
13 வசனத்திலே பார்க்கிறோம்,
that God made a promise to Abraham.
ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார்.
You know the story about Abraham, right?
ஆபிரகாமுடைய கதை உங்களுக்கு தெரியுமா?
He had the opportunity to choose whatever land he wanted.
தனக்கு என்ன தேசம் தேவையோ நிலம் தேவையோ அதை தெரிந்திருப்பதற்கென்று அவனுக்கு ஒரு தருணம் கிடைத்தது.
He saw the attractions of this world and the land at his time.
அந்த அவனுடைய நாட்களில் இருந்த உலகத்தையும் கவர்ச்சியான பகுதிகளையும் அவன் பார்த்தான்.
And he was tempted to grab them.
அதை எடுத்துக்கொள்வதற்கு சோதிக்கப்பட்டான்.
And then his younger nephew grabbed it.
அவனுடைய சித்தப்பா மகன் அவன் அதை எடுத்துக்கொண்டான்.
But Abraham said, I'm not going to grab.
நான் அதை எடுத்துக்கொள்ள போவதில்லை என்று ஆபிரகாம் சொன்னார்.
Because he knew that this world was passing away.
இந்த உலகமானது ஒழிந்து போகிறது என்று அவன் அறிந்திருந்தான்.
And he was looking for that anchor.
அந்த நங்கூரம் எனக்கு கிடைக்குமா என்று தான் அவன் தேடி
பார்த்தான். He knew that at the end all these things on this earth would only end up in disappointment.
முடிவிலே இந்த உலகம் தருகிற காரியங்கள் எல்லாம் ஏமாற்றத்தில் தான் முடிவும் என்று அவன் அறிந்திருந்தான்.
And so he put his anchor in the hope that God had given him.
ஆகவே தேவன் அவனுக்கு கொடுத்த நம்பிக்கையிலே அவன் அதை நங்கூரமாய் வைத்திருந்தான்.
So let's look at verse 13.
But
when God made the promise to Abraham,
ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்ட பொழுது,
since he could swear by no one greater,
தம்மிலே பெரியவர் யாரும் இல்லை,
he swore by himself,
ஆகவே தேவன் தமது பேரிலேயே ஆணையிட்டார்,
saying,
என்ன சொன்னார்,
I will surely bless you and I will surely multiply you,
நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
And thus, having patiently waited, he obtained the promise.
அப்படி அவன் பொறுமையாய் காத்திருந்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான்.
So what does it mean that God swore by himself?
தேவன் தமது பேரிலே ஆணையிட்டார் என்பதனுடைய பொருள் என்ன?
See, God was making a promise to Abraham that he would bless him.
தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்றதன் ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்
செய்தார். And that he would make him a blessing to many.
அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொன்னார்.
And as if that promise was not enough,
அந்த வாக்குத்தத்தம் போதுமானதாய் இல்லாதது போல,
God said, I will surely bless you. It's like he was making an oath.
அவர் ஒரு உடன்படிக்கை, ஒரு நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு ஆணை எடுக்கிறார்.
You know, we know what an oath is.
ஆணை என்றால் என்ன என்று
நமக்கு தெரியும். If you go to the court and they ask you a question,
நீங்கள் வழக்கு மன்றத்திலே போய் அங்கே ஒரு கேள்வி உங்களை கேட்கிறார்கள்.
They want to be absolutely sure that you're going to tell the truth this time.
இந்த நேரத்திலே நீ சொல்வது உண்மையாக தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள்.
I think that's funny because the implication is that the rest of the time you can tell a lie.
இது வேடிக்கையாக இருக்கிறது. ஏதோ மீதி நேரங்களிலே சொல்வதெல்லாம் நீங்கள் போய் சொல்லிக் கொள்ளலாம்.
But when you come to court,
வந்தால் மட்டும் உண்மை சொல்ல வேண்டும் என்பது போல அவர் செய்கிறார்கள்.
But when you come to court, you must tell the truth because you take an oath.
வழக்கு மன்றத்திலே வரும்பொழுது நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஆணையிட்டு சொல்கிறீர்கள்.
Now, as we know, God can never tell a lie. It says that in the Bible.
வேதம் சொல்கிறது தேவன் ஒரு காலம் பொய்யுரையாத தேவன்.
So he made this promise to Abraham, saying, I will bless you and make you a blessing.
நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக்குவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு செய்கிறார்.
But just so Abraham and all of us could be doubly sure, he said, I'll take an oath.
ஆபிரகாமும் நாமும் இதை குறித்து இரட்டிப்பான நிச்சயம் பெறும்படியாக நான் எனது பேரிலே ஆணையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
I will surely bless you.
நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார்.
And then it says in verse 19, this hope we have as an anchor.
இந்த நம்பிக்கை தான் நமக்கு நங்கூரமாய் இருக்கிறது.
The next time your boat you feel like your boat is going up and down and your feelings are going up and down,
அடுத்த முறை உங்களுடைய படகு மேலும் கீழுமாய் போவது போல உங்களுடைய உணர்வு மேலும் கீழுமாய் போவது போல உணர்ந்தால்,
you take out this anchor and drop it over the boat,
இந்த நங்கூரத்தை எடுத்து நீங்கள் நங்கூரத்தை கடலிலே பாய்ச்சுங்கள்.
And what is that? God will bless me and make me a blessing to many.
அந்த நம்பிக்கை என்னவென்றால் தேவன் என்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாக்குவார்.
For us as young people, that's so important. Because the world says, oh, you're young, you're a child, you're not that important, you have to grow up. And yet, as young people, we can lay a hold of this promise.
And
God is telling me, God is telling you, I will bless you. I will make you a blessing to many. So I was saying that the world is living one way and we are called to live a different way.
அவ இந்த உலகம் ஒரு விதமாக வாழுகிறது, நாமோ வேறு விதமாக வாழ்வதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Because all of us have a soul, whether we're believers or unbelievers.
நாம் அவிசுவாசிகளாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நம் எல்லாருக்குமே ஒரு ஆன்மா இருக்கிறது.
So the world, everybody in the world, they have souls.
உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆத்மா இருக்கிறது.
And we as Christians, we also have souls.
கிறிஸ்தவராக இருக்கிற நமக்கும் ஆத்மா இருக்கிறது.
But the difference is, or the difference should be,
என்ன வித்தியாசம் இருக்க வேண்டும்?
That in the world they're tossed up and down by the soul.
உலகத்திலே அவர்கள் மேலும் கீழுமாய் அலசடிப்பட்டுக்
கொண்டிருக்கிறார்.
அவர்கள் ஆத்மா அவர்களை கட்டுப்படுத்துகிறபடினாலே ஆத்மா மேலும் கீழும் போகிறது போல இவர்களும் போய்
கொண்டிருக்கிறார்.
ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்து இச்சிக்கிறான் கண்களிலே.
And to satisfy his soul, he looks.
அவன் தன்னுடைய ஆத்மா திருப்திப்படும்படியாக இச்சையோடு கூட பார்க்கிறான்.
Or there's some other situation where he or she is tempted to seek the popularity in their college.
அல்லது பல நேரங்களிலே கல்லூரியிலே நான் நல்ல பெயர் பெற்றவனா இருக்க வேண்டும் என்று சோதிக்கப்படுகிறது.
They want to be popular among their friends.
தங்கள் நண்பர்கள் மத்தியிலே நான் பெரியவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
And so they compromise.
ஆகவே பல விஷயங்களில் ஒத்துப்போகிறார்கள்.
they are controlled by their soul
avargal thangal aathmaavunale kattupaduthapadugiraar
because they say oh it'll feel nice if everybody likes me
ellarum enak ellarayum enak pidithal naan nandraga unarugiren endru solugiraar
so the entire world is living that way controlled by their soul
inda mulu ulagamum thannudi aathmaavunale dhaan kattupaduthapadumudiyai vaazhndu kondirukkirathu
but jesus christ came to show us a different way to live
ana yesuvo veru oru vadiya namakku kaanvikkumudiyai vandar
turn to this verse in 1 corinthians 15
ondu korinthiyar 15th adhigaarathukku naam thiruppom
Now remember that God gave us this God is the one who gave us this soul.
தேவன் தான் நமக்கு இந்த ஆத்மாவை கொடுத்தார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். So the soul itself is not a bad thing.
ஆகவே ஆத்மாவே ஒரு கெட்ட காரியம் என்று நாம் சொல்ல முடியாது.
But we have a choice. You can either live controlled by that soul.
ஆனால் இந்த ஆத்மாவினாலேயே கட்டுப்படுத்தப்பட்டு வாழ வேண்டுமானால் வாழலாம்.
Or we can live the way Christ lived.
அல்லது கிறிஸ்து வாழ்ந்தது போல நாம் வாழ முடியும்.
So how did Christ live?
எப்படி கிறிஸ்து வாழ்ந்தார்?
1 Corinthians 15 verse 45.
1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 வசனம்.
It says so also it is written.
அந்தபடியே
the first man Adam
முந்தின மனுஷனாகிய ஆதாம்
became a living soul
ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது
that means he lived for his soul
அவன் தன்னுடைய ஆத்மாவுக்காகவே வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம்
and in the entire race of Adam that is all the people on the earth
அந்த ஆதாமினுடைய முழு வர்க்கமும் அதாவது இந்த உலகத்திலே வாழுகிற அத்தனை மக்களும்
they are living souls
அவர் எல்லாரும் ஜீவ ஆத்மாக்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்
they are alive
அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்
you can see them walking you can see them talking
அவர்கள் நடக்கிறார்கள் அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம்
But the only thing that's alive is their soul.
ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே உயிரோடு இருப்பது அவருடைய ஆத்மா மட்டும்தான்.
Look at how Christ lived.
ஆனால் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்?
It says the last Adam,
பிந்தின ஆதாம்,
that is Christ.
கிறிஸ்து
became a life-giving spirit.
அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று வாசிக்கிறோம்.
So the difference between the soul and the spirit,
அவர் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால்?
One is just living,
ஒன்று உயிரோடு இருக்கிறது,
and the other is life-giving.
இன்னொன்று அது உயிரை கொடுக்கிறதா இருக்கிறது
We heard yesterday how Jesus Christ was the light on this earth when he was in the world.
இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி ஒளியா இருந்தார் என்று நாம்
கேட்கிறோம். We are the light of the world.
இப்பொழுது நாம் தான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம்.
Which means we are called to be this life-giving spirit.
நாம் இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்க முடியா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
So the rest of the world is just living by their soul.
உலகத்தில் உள்ள மீதி மக்கள் எல்லாருமே தங்களுடைய ஆத்மாவினாலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Think of all your classmates in college or the people in your work or the people in your school.
உடைய பள்ளியிலே கல்லூரியிலே உடைய அலுவலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாரும்
they're just living for themselves.
அவர்கள் தங்களுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They don't care about God.
அவர்கள் தேவனை பற்றி கவலைப்படுவதில்லை.
They probably don't even care about their parents.
தங்களுடைய பெற்றோரை குறித்து கூட கவலைப்படுவதில்லை.
They don't care about their friends or their family.
தங்களுடைய நண்பர்களை பற்றியோ குடும்ப உறவினர்களை பற்றியோ கவலைப்படுவதில்லை.
They're just looking what will make them feel good.
தங்களை நன்றாக வைக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை மட்டுமே பற்றி கவலைப்படு
And that is a living soul.
அதுதான் ஜீவ ஆத்மா.
They are alive.
அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்.
But they're just doing whatever they feel like doing.
ஆனால் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று உணர்கிறார்களோ அதை தான் செய்கிறார்கள்.
But we as Christians are called to be life-giving spirits.
ஆனால் கிறிஸ்துவாய் இருக்கிற நாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
We're called to be the light of this world.
இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
You see a light doesn't gain anything by being a light.
ஒரு விளக்கு அது விளக்கா இருப்பதனாலே அது எதையும் ஆதாயப்படுத்திக் கொள்வதில்லை.
Its only purpose is to be a light to the room.
அதனுடைய நோக்கமே இந்த அறையிலே வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான்
Maybe sometimes you feel like on this earth by living the Christian life you don't gain anything
இந்த உலகத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதனால எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறது என்று ஒருவேளை எண்ணலாம்
But the reality is in eternity we do gain
ஆனால் உண்மை என்னவென்றால் நித்தியத்திலே பார்க்கும்போது தான் தெரியும் நாம் எவ்வளவு ஆதாயங்களை
பெற்றிருக்கிறோம் While we are on this earth we're called to give light to give life
இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை இந்த மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கும்படியாக மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்
And you know some people on this earth think that the life of Jesus some atheists
ஒரு நாஸ்தி என்ற இருக்கறண்டே வைத்துக் கொள்வோம் அவங்க என்ன நினைக்கிறார்கள்
they think that the life of Jesus was the biggest failure
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையானது மிகவும் தோல்வி அடைந்த வாழ்க்கை என்று
because they think he was a great prophet he could have done mighty things he could have made a lot of money with his miracles
அவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் பல காரியங்களை செய்திருக்கலாம் அற்புதங்கள் மூலமாக பணம் சம்பாதித்து பெரிய வெற்றி பெற்றிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள்
Jesus did more miracles than anybody who is making money doing miracles today
இன்றைக்கு பணத்துக்காக அற்புதங்களை செய்கிற அநேகரை காட்டிலும் அதிகமான அற்புதத்தை இயேசு செய்தார்
dead people came back to life
மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள்
you almost never hear about those kind of miracles today
அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த நாளில் நடக்கிறதை நாம் பார்ப்பதில்லை
and yet at the end of his life Jesus died like a criminal
ஆனாலும் அவருடைய வாழ்வின் முடிவிலே ஒரு குற்றவாளியைப் போல அவர் மரித்தார்
so from an earthly standpoint the rest of the world thinks oh his life was a waste
ஆகவே பூமிக்குரிய கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது இயேசுவின் வாழ்க்கையே வீணாய் போயிற்று என்று தான் சொல்கிறார்கள்
he could have become so famous
அவர் எவ்வளவு பிரபலமாய் மாறி இருந்திருக்கலாமே
and the Jews at his time they wanted him to liberate them from the Romans
அவர் வாழ்ந்த நாட்களிலே உள்ள யூதர்கள் எப்படியாவது ரோம அரசாங்க அரசிலிருந்து எங்களை விடுதலை கொடுக்க மாட்டார் என்று
எண்ணினார் when he died even his own disciples thought oh it's all a waste
அவர் மரித்த பிறகு தன்னுடைய சொந்த சிஷ்யர்களே எல்லாம் வீணாகி போயிட்டு என்று துக்கப்பட்டார்கள்.
And yet here we are almost 2000 years later.
2000 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நாம் இருக்கிறோம்.
And whose name do we take?
நாம் யாருடைய பெயர் எடுத்துக்கொள்கிறோம்?
We are called Christians.
நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும்.
The name of Christ.
நாம் கிறிஸ்துவின் பெயர் எடுத்துக்கொள்கிறோம்.
So think about how Christ lived as a life-giving spirit.
ஆகவே இயேசு எப்படி வாழ்ந்தார் என்று பாருங்கள். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருந்தார்.
He lived his entire life not controlled by his soul.
அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையும் தன்னுடைய ஆத்மாவினாலே கட்டுப்படுத்தப்பட்டு வாழவில்லை.
How many of you believe that Jesus was once 5 years old?
இயேசு 5 வயதிலே இருந்தார் என்று எத்தனை பேர்
விசுவாசிக்கிறீர்கள்? You believe that?
விசுவாசிக்கிறீர்களா?
No. Jesus was only 30 years old, right?
இயேசு 30 வயது வரையிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தாரா எப்பொழுதுமே?
No, he was 5 years old also.
அவர் 5 வயதாயும் அவர்
And then later on he was 10 years old.
அதுக்கு பிறகு 10 வயதுள்ளவர்
And then he was 15 years old.
15 வயதுள்ளவர் இருந்தார்.
20 years old.
20 வயதாய் இருந்தார்.
We don't read much about it in the Bible.
இதை குறித்து அதிகமாக நாம் வேதத்திலே வாசிப்பதில்லை.
But we know that he was tempted in all things like we are tempted.
ஆனால் நாம் இன்றைக்கு சோதிக்கப்படுகிறது போலவே எல்லா விதத்திலேயும் அவரும் சோதிக்கப்பட்டார்.
Whatever age you are.
ஆகவே உங்களுக்கு என்ன வயது இருந்தாலும்
And whatever your temptation.
உங்களுக்கு என்ன சோதனை இருந்தாலும் சரி.
You know that Jesus was also tempted to be just a living soul.
இயேசுவும் ஜீவாத்மாக மட்டுமாக இருக்கும்படியாகவும் சோதிக்கப்பட்டார்.
And yet in every situation he made a choice to be a life-giving spirit.
ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நான் உயிர் கொடுக்கிற ஜீவன் கொடுக்கிற ஆவியா இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை அவர் செய்தார்.
And when it says that Jesus is my example,
இயேசு என்னுடைய மாதிரி என்று நான் சொன்னால்,
that's how he is my example.
இப்படி தான் அவர் என்னுடைய மாதிரியாக இருக்கார்.
So when I face a situation in my work or in my school,
என்னுடைய வேலை செய்கிற இடத்திலேயோ அல்லது பள்ளியிலேயோ நான் சோதிக்கப்படும் பொழுது,
and I'm tempted to just live for myself,
எனக்காகவே வாழும்படியாக சோதிக்கப்படுகிறேன்.
I have a choice.
எனக்கு அங்கே ஒரு தேர்வு செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது.
I could either follow Adam and the rest of the world.
நான் ஆதாமையும் மீதி உள்ள உலகத்தாரையும் பின்பற்றுவதற்கு ஒரு தருணம் இருக்கிறது.
And even if I do become famous and rich,
நான் பிரபலமாகி புகழ் பெற்றவனாய் பணக்காரனாய் மாறினாலும் கூட,
when I die, it's all over.
நான் மரிக்கும் பொழுது அதோடு கூட எல்லாம் முடிந்து விடுகிறது.
Or I could live like Christ lived.
அல்லது இன்னொரு காரியத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். கிறிஸ்து வாழ்ந்தது போல நீங்கள்
வாழலாம். To be a life-giving spirit.
மற்றவர்களை உயிர்ப்பிக்க ஆவி.
To live for God.
தேவனுக்கென்று வாழ்வது.
To do his will.
அவருடைய சித்தத்தை செய்வது.
And only by doing that can I give life to other people.
இதை செய்வதனால் மட்டுமே நான் மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் அல்லது உயிர்ப்பிக்க முடியும்.
Christ will be in me and his life will spread to other people.
கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து அவருடைய ஜீவனானது மற்றவர்களுக்கு பரவும்.
We read yesterday that his life is the light of men.
அவருடைய ஜீவனே மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று
நாம் கேட்டோம். So that's what it means to be a light in this world.
ஆகவே இந்த உலகத்திலே ஒளியாக இருப்பது என்பது இதுதான் அதனுடைய பொருள்.
So what does it mean to be anchored? Let's think about it practically.
நங்கூரம் என்றால் என்ன என்று நடைமுறையிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம்.
Remember what we read in 1 Peter chapter 2, right?
1 பேதுரு 2 ஆம் அதிகாரத்திலே வாசித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
That verse we read at the beginning, it says that our fleshly lusts are waging war against the soul.
நம்முடைய இச்சைகள் மாம்ச இச்சைகள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது என்று 1 பேதுரு 2:11 லே வாசித்தோம்.
So how do we wage this war against the soul?
இப்பொழுது இந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எப்படி அது போர் செய்கிறது?
It says in the first part of that verse.
அந்த வசனத்தின் முன்
பகுதியில், Beloved, I urge you as aliens and strangers.
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளும் போல நீங்கள்
So what does it mean to be an alien and a stranger?
அந்நியன் பரதேசி என்றால் என்ன அர்த்தம்?
You know, if I go visit another country, let's say I go to Sri Lanka.
நான் இலங்கைக்கு போகிறேன் என்று வைத்துக் கொள்வோம்.
And I live there for a while.
நான் அங்கே கொஞ்ச நாட்கள் வாடுகிறேன்.
At the back of my mind I'll still be thinking about home.
என்னுடைய மனதின் பின்னணியிலே எப்பறாயே வீட்டுக்கு போவேன் என்று வீட்டை பற்றியே தான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன்.
Because I'm a foreigner in that land.
என்றால் இலங்கையிலே நான் ஒரு அந்நிய தேசத்தானாய் இருக்கிறேன்.
My homeland is back in India.
என்னுடைய சொந்த தேசமானது இந்தியா.
So no matter where I go in the world I'm still thinking about home.
ஆகவே இந்த உலகத்திலே எந்த பகுதிக்கு சென்றாலும் என்னுடைய மனதின் பின்னணியிலே என்னுடைய சொந்த நாட்டை பற்றி எண்ணிக் கொண்டிருக்கிறேன்.
So in an earthly sense I'm an alien or a stranger in that foreign land.
ஆ பூமிக்கு ரூபத்தில் சொல்லப்போனால் நான் அந்த தேசத்திலே ஒரு அந்நியனாய் பரதேசியாய் தான் இருக்கிறேன்.
So then what does it mean to live as an alien or a stranger on this earth?
இந்த பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாய் வாழ்வது என்றால் என்ன அர்த்தம்?
That means my home is actually in heaven.
என்னுடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது.
You know that maybe you thought your life came into existence only when you were born.
நீங்கள் பிறந்த பொழுது தான் இந்த உலகத்திலே நீங்கள் வந்தீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
But it says in Ephesians that God thought about us when he made the world even before we were born.
நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே உலகத்தோட்டுக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசியர்களை வாசிக்கிறோம்.
Which means way 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 back then he thought about us and he brought us into being.
எவ்வளவு நாட்களுக்கு முன்பதாகவே அவர் நம்மை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தார். நம்மை குறித்து அவர் சிந்தையிலே வைத்திருந்தார்.
And then physically we only came to this earth whenever we were born.
சரீரப்பிரகாரமாக நாம் பிறக்கும் பொழுது தான் இந்த பூமிக்கு நாம் வந்தோம்.
So our home is really in heaven because that's where we are born, especially if we are Christians.
உண்மையாலும் நாம் விசேஷத்தவதமாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய உண்மையான வீடு என்பது அங்கேதான் பரலோகத்திலே தான்.
So while we're on this land we're just visiting.
நாம் இந்த பூமியிலே ஒரு பார்வையாளராகத்தான் வந்திருக்கிறோம்.
We're foreigners, we're strangers on this earth.
இந்த பூமியிலே நாம் அந்நியர்களாய் பரதேசிகளாய் இருக்கிறோம்.
So just like if we were living in another land, we'd be thinking about home. We'll be what they call homesick.
நாம் வேறு ஒரு நாட்டிலே போய் வாழும் பொழுது நமக்கு எல்லாம் வீட்டை பற்றிய நினைவு வந்து விடுகிறது, ஏக்கம் வந்து விடுகிறது, ஹோம்சிக் என்று சொல்வார்கள்.
What Peter is saying here, live on this earth as if you're homesick for heaven.
நீங்கள் அந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார் என்று சொன்னால், இந்த பூமியில வாழும் பொழுது பரலோகத்தை பத்தி எண்ணிக்கொண்டு அந்த ஏக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்.
Our attitude should be, oh, I can't wait to go back home.
ஐயோ, நான் இன்னும் காத்திருக்க முடியாது, என்னுடைய வீட்டுக்கு நான் போக வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு கூட வாழ வேண்டும்.
That's what it means to live as a stranger.
அன்னியனாய் வாழ்வது என்பதுடைய அர்த்தம் அதுதான்.
You know, when I think about this alien and stranger, I'm reminded of a game we used to play when we were children.
அன்னியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்ற வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது வீட்ல ஒரு விளையாட்டு விளையாண்டது எனக்கு ஞாபகம் வருகிறது.
And I think in India we call that game business.
இந்தியாவிலே business என்றதான ஒரு விளையாட்டு.
And you know what it was is a board.
ஒரு பெரிய அட்டை இருக்கும்.
And there's different spots on the board.
அந்த அட்டையில நிறைய கட்டம் கட்டமாக போட்டு,
and you throw a dice and maybe you go to one spot.
தாயக்கட்டை உருட்டி விட்டால் நீங்கள் அதை 1, 2, 3, 2 சொல்லி,
if you land on that spot you can buy that house or buy that property.
ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போய் விட்டால் அந்த சொத்தை நீங்கள் வாங்கி விடலாம்.
So it's really what it is trying to imitate the real life in the world.
உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கை, வாங்குவதும் விற்கிறதுமான அந்த தொழில் வாழ்க்கை இது சித்தரிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு.
So you can buy a house.
திடீரென்று நீங்கள் ஒரு வீட்டை சொந்தத்துக்கு வாங்கி விடுவீங்க.
And then if you go a full round on the board you get some money.
நீங்கள் அந்த அட்டை முழுதுமாய் ஒரு ரவுண்ட் அடித்து விட்டால் நீங்கள் கொஞ்சம் பணம் உங்களுக்கு கிடைக்கும்.
And then maybe if you have some more money you can build a bigger house.
இன்னும் கொஞ்சம் பணம் நிறைய வந்து விட்டால் பெரிய வீட்டை நீங்கள் விலைக்கு வாங்கலாம்.
You get some more money you can buy a big car.
இன்னும் கொஞ்சம் பணம் அந்த விளையாட்டில் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் ஒரு காரை வாங்கலாம்.
You get some more money you can buy some more land.
இன்னும் கொஞ்சம் பணம் கிடைத்து விட்டால் நீங்கள் கொஞ்சம் நிலத்தை வாங்கலாம்.
And at the end of the day and at the end of the game,
அந்த விளையாட்டு முடிந்த உடனே,
the person with the most amount of houses and cars and land and money wins the game.
யார் அதிக வீட்டை வாங்கியிருக்கிறான், அதிக நிலத்தையும் பணத்தையும் வாங்கியிருக்கிறானோ அவன் தான் ஜெயித்தவன்.
And so he can boast, he can put his collar up, I won the game.
நான் தான் இந்த விளையாட்டில் ஜெயித்தவன் என்று சொல்லி காலரை தூக்கி விட்டுக் கொள்ளலாம்.
And then how long does that last?
அது எவ்வளவு நேரம் இருக்க போகிறது?
After 5 minutes after the game is over.
அந்த விளையாட்டு முடிந்து 5 நிமிஷம் கழித்த பிறகு,
what do mommy and daddy do?
அம்மா அப்பா என்ன செய்கிறார்கள்?
Anybody know?
யாருக்கா தெரியுமா?
They close the game, right?
விளையாண்டது போதும் என்று சொல்லி அந்த அட்டை எடுத்து மூடி விடுகிறார்கள்.
They take all the houses.
அந்த இருக்கிற வீடு,
and they say, okay, put it back in the box.
எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஒரு பெட்டியில போட்டு விடுகிறார்கள்.
Close the board.
அந்த அட்டையை மூடி விடுகிறார்கள்.
Fold it.
அதை மடிக்கிறார்கள்.
Put it away.
அதை ஷெல்ஃப்ல வைத்து விடுகிறார்கள்.
And then go do your homework.
ஏய், நீ போய் வீட்டு பாடத்தை செய், படிக்க போ என்று சொல்லி விடுகிறார்கள்.
Now who is the winner?
இப்பொழுது யார் ஜெயித்தவன்?
The game is over.
விளையாட்டு முடிந்து விட்டது.
You know, that's how we're living on this earth.
இப்படி தான் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
One day God is going to fold this all up.
ஒரு நாளிலே தேவன் எல்லாவற்றையும் மடிக்க போகிறார்.
He's going to take all those houses that the people in the world lived.
இப்போ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வீடெல்லாம் போதும், எல்லாம் காலி பண்ணுங்கள் என்று சொல்லி விடுவார்.
That's what it means by its passing away.
அதுதான் இந்த உலகம் அதிச்சு ஒழிந்து போகிறது என்பதின் வசனத்தினுடைய அர்த்தம்.
And God is going to clear the whole board and say it goes back into the box.
இந்த அட்டையில் இருக்கக்கூடிய தாயக்கட்டை மற்ற எல்லாவற்றையும் எடுத்து விட்டு போதும் என்று அட்டையை மடித்து விடுவார்.
And then he's going to see what did you really spend your life chasing after.
அப்பொழுதுதான் இவ்வளவு நாட்களாக நீ எதற்காக உண்மையாலுமே உன்னுடைய நேரத்தை செலவு செய்தே என்பதை ஆண்டவர் பார்ப்பார்.
Maybe at the end of your life before you died you could say I am the richest man in the world, even if you could say that.
நீங்கள் இப்படி சொல்ல முடிந்தால், அதாவது உலக வாழ்க்கை முடியும் பொழுது நான் தான் இந்த உலகத்திலே மிக பெரிய பணக்காரனாய் மாறிவிட்டேன் என்று சொன்னாலும் கூட,
it says we live once and then we die once.
மனிதன் ஒரு தடவை வாழ வேண்டும், ஒரு தடவை மரிக்க வேண்டும்.
And after that we get judgment.
அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு.
And then we stand before the throne of God.
அப்பொழுது தேவ சிங்காசனம் முன்பாக ஒரு நாள் நிற்போம்.
And now the business game is closed up.
இப்பொழுது அந்த பிசினஸ் விளையாட்டு, அந்த அட்டையெல்லாம் மூடப்பட்டு விட்டது.
And now what does he say? I'm no longer is he or she the richest person in the world.
இனிமேலும் உலகத்திலே நான் பெரிய பணக்காரன் என்று சொல்வதற்கு அங்கே முடியாது.
All those pleasures in the world that we chased after, that means nothing anymore.
உலகத்திலே தேடிக் கொண்டிருந்த அருமையான காரியங்களை என்று எண்ணினதெல்லாம் இப்பொழுது இல்லை.
And then God looks at our life and sees, were we living souls or were we life-giving spirits?
தேவன் அங்கிருந்து எதை பார்க்கிறார் என்றால், நாம் ஜீவ ஆத்மாவா தான் வாழ்ந்து கொண்டிருந்தோமா அல்லது உயிர்ப்பிக்கிற ஆவியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோமா என்று பார்க்கிறார்.
Did we allow Christ to so fill our lives that we became light and life to the people around us?
நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒளியாகவும் அவர்களுக்கு ஜீவனாகவும் இருக்கும்படியாக நாம் கிறிஸ்துவால் நம்மை நாமே நிறைத்துக் கொண்டோமா என்பதை அவர் பார்ப்பார்.
But there's a wonderful promise for those of us who live as aliens and strangers on this earth.
ஆனால் அன்னியரும் பரதேசிகளுமாய் இந்த பூமியிலே வாழுகிறவர்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று
உண்டு. Let me show you one more example before I end.
நான் முடிப்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
And that's one of the first people on this earth who lived as aliens and strangers.
இந்த உலகத்திலே அன்னியரும் பரதேசிகளுமாய் வாழ்ந்த முதல் கூட்ட மக்கள் இவர்கள்தான்.
That's in Hebrews chapter 11.
எபிரேயர் 16 அதிகாரத்தில் அது இருக்கிறது.
You know that God's plan for the people of Israel was that they would have 12 tribes and that they would that's how the people of Israel would be organized.
தேவனுடைய திட்டம் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் 12 கோத்திரத்தாய் இந்த பூமியிலே பல இடங்களில் அவர்கள் வாழ்வார்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்தார்.
That was to be the beginning of the nation of Israel.
அதுதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆரம்பம்.
The tribes of Israel.
இஸ்ரவேல் கோத்திரத்தார் என்று
வாசிக்கிறோம். The name Israel comes from the man Jacob.
இஸ்ரவேல் என்ற பெயர் எதிலிருந்து வருகிறது என்றால், யாக்கோபு என்கிற அந்த மனிதனிடத்தில் தான் அந்த பெயர் வருகிறது.
Because his name was changed to Israel at the end of his life, near the end of his life.
யாக்கோபுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவனுடைய யாக்கோபு என்கிற பெயரானது இஸ்ரவேல் என்ற பெயராக மாற்றப்பட்டது.
So before God said, how am I going to make this nation of Israel?
இந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படி நான் உண்டாக்க போகிறேன் என்று ஆண்டவர் சிந்தித்து பார்க்கும்போது,
through whom I'm going to send my son himself to live on this earth, who's going to come through the nation of Israel.
யார் மூலமாக இந்த தேசத்திலே என்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு வர வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணின பொழுது,
he was looking for one man, one person who could start this.
நான் இந்த வேலையை ஆரம்பிப்பதற்கு யார் மூலமாக ஆரம்பிக்க முடியும் என்று அவர் தேடி ஒரு மனிதனுக்காக தேடிக்கொண்டிருந்தார்.
One person who would live as an alien or a stranger on this earth.
இந்த பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாய் வாழக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறானா என்று அவர் தேடி பார்க்கிறார்.
Because only then could he be a life-giving spirit.
ஏனென்றால் அப்பொழுது மட்டுமே அவன் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியாய் இருக்க முடியும்.
And that man was Abraham.
அந்த மனிதன் தான் ஆபிரகாம்.
Look at Hebrews 11 verse 8.
எபிரேயர் 11 அதிகாரம் 8 வசனம்.
By faith Abraham, when he was called, obeyed by going out to a place he was to receive for an inheritance.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
And he went out not knowing where he was going.
எங்கே போகிறேன் என்று தெரியாமலே அவன் புறப்பட்டு போகிறான்.
I mean, have you ever stopped and thought about that? Imagine if somebody said, "Hey, come with me."
யாராவது உங்களை பார்த்து என் கூட வாப்பா என்று சொல்கிறார்கள்.
I'm not going to tell you where we're going.
நாம் எங்க போறோம் நான் சொல்ல மாட்டேன்.
We're going on a long trip.
நாம் நீண்ட பிரயாணமாய் போக போகிறோம்.
Okay, even then, if Brother Vincent says, come with me, at least I know I can, as far as he can go, I can also go.
Sir Vincent, enai kupital avare endha alukku povara andha alukku nanum poga mudiyenu solli nambi pogalam.
But imagine if some voice out of heaven says, come with me, go.
Ana ipodi endha nabaram illai or sattamuttam vaanathilirundhu varugirathu nee purappattu poi endru.
How can you keep up with God?
Eppadi devanodu kuda serndhu
nadakka? He may make you walk and walk and walk and walk and walk.
அவ நடந்து கொண்டே இருக்க வேண்டும், நடந்து 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 போய் கொண்டே இருக்க வேண்டும்.
But Abraham trusted God.
ஆனால் ஆபிரகாமோ தேவனை நம்பினான்.
In verse 9 it says, by faith he lived as an alien in the land of promise.
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தான்.
As in a foreign land.
ஒரு அந்நிய தேசத்திலே வாழ்வது போல.
That's the same thing we heard about in 1 Peter, right?
இதே தான் 1 பேதுருவிலே வாசித்தோம் அல்லவா?
So in other words, Abraham lived on this earth knowing that this is just a business game.
ஆபிரகாம் இந்த பூமியிலே இது ஒரு பிசினஸ் விளையாட்டை போல தான் இருக்கிறது என்ற உணர்வோடு கூட இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்தான்.
He realized that the things on this earth are useful.
இந்த பூமியில இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் பயனுள்ளதுதான் என்று உணர்ந்தான்.
But they cannot be my master.
ஆனால் அவைகள் என்னுடைய எஜமானா இருக்க முடியாது என்று உணர்ந்தான்.
Because he knew that his home was in heaven.
தன்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தான்.
And then it says in verse 9, he dwelt in tents with Isaac and Jacob, fellow heirs of the same promise.
அவன் தந்த அதே வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திரராக இருக்கிற மக்களோடு கூட அவன் கூடாரங்களிலே வாழ்ந்தான் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம்.
For he was looking for the city which has foundations, whose architect and builder is God.
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான்.
He was looking for those things which would never pass away.
ஒரு காலம் ஒழிந்து போகாத காரியத்துக்காக அவன் காத்திருந்தான்.
It said that those who do the will of God will abide forever.
தேவ சத்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று
வேதத்தில் வாசிக்கிறோம். He was looking to do the will of God because he knew that would never pass away.
அது ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று அவன் அறிந்திருந்தபடியாலே தேவ சத்தத்தையே செய்யும்படியாக காத்திருந்தான்.
And look at verse 16.
16th vasanathai paarungal.
It says he, that's Abraham and Isaac and Jacob, they desired a better country, that is a heavenly one.
அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள், அதாவது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்கள்.
So they saw this country called earth, this big country called earth.
இந்த பெரிய நாடாகிய பூமியை அவர்கள் பார்த்தார்கள், உலகத்தை பார்த்தார்கள்.
And they realized this is not our home.
இது நம்முடைய வீடு அல்ல என்று சொன்னார்கள்.
They were looking for the better country in heaven.
அவர்கள் பரலோகத்திலே உள்ள மேன்மையான தேசத்தை அவர்கள் நோக்கி
பார்த்தார்கள். And then look at this last part of verse 16. Therefore,
16th வசனம் கடைசி பகுதியில் பாருங்கள்.
God is not ashamed to be called their God.
தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை என்று வாசிக்கிறோம்.
I take that as a beautiful promise of comfort.
அது எனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக இதை எடுத்துக்கொள்கிறேன்.
If I live in this way, not after my soul and my feelings.
என்னுடைய உணர்வுப்படியோ என்னுடைய ஆத்மாவின்படியோ இந்த உலகத்தில் நான் வாழாமல்,
I seek to be a life-giving spirit.
ஜீவனை கொடுக்கிற உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியாய் நான் வாழ விரும்பும் பொழுது,
God will not be ashamed to be called my God.
என்னுடைய பெயரை சொல்லி என்னுடைய தேவன் என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் வெட்கப்படுவதில்லை.
You know, we know many different names for God.
தேவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது.
many names we give him when we praise him.
நாம் அவரை துதிக்கும் பொழுது பல பெயர்களை சொல்லி துதிக்கிறோம்.
But there's one name which recently has brought comfort to my heart.
சமீபத்திலே ஒரு பெயர் என்னுடைய உள்ளத்திலே பெரிய ஆறுதலை கொண்டு வந்தது.
And that's the name that God called himself.
அந்த பெயரை வைத்து தான் தேவன் தம்மை அழைத்தார்.
When he spoke to Moses through the bush.
மோசேக்கு அந்த முட்செடியின் மூலமாக எரிகிற முட்செடியின் மூலமாக பேசும் பொழுது
See, God was preparing Moses to go and lead his people out of slavery.
அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் முடியாக தேவன் மோசே ஆயத்தப்படுத்துகிறார்.
And Moses was wondering, okay, this mighty work, which God is going to do it?
இந்த வல்லமையான வேலையை எந்த தேவன் செய்ய போகிறார் என்று ஆச்சரியத்தோடு கூட பார்க்கிறார்.
Because the Egyptians had all kinds of other gods.
ஏனென்றால் அவன் பல தேவர்களுடைய பெயர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான்.
So he said, what should I tell these people? Which God is going to do it?
எந்த தேவன் இந்த காரியத்தை செய்ய போகிறார் என்று ஜனங்களுக்கு எப்படி சொல்வது என்று அவன் யோசிக்கிறான்.
God gave himself a name.
தேவன் தனக்கு ஒரு பெயரை
The God of Abraham and Isaac and Jacob.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அவர்
சொன்னார். The God of those who live as aliens and strangers on this earth.
இந்த பூமியிலே அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழக்கூடியவருடைய தேவன்.
That's the God who's going to redeem his people from Israel.
இந்த தேவன் தான் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கப் போகிறார், சாத்தானிலிருந்து விடுதலையாக்கப் போகிறார்.
That's the God who's going to do mighty works in a heathen nation.
இந்த தேவன் தான் புறஜாதியாருடைய நாடுகளிலே பலமான காரியங்களை செய்ய
போகிறார். The God of those who say I'm a foreigner on this land.
இந்த பூமியிலே நான் ஒரு அந்நியன், ஒரு பரதேசி என்று சொல்லப்படக்கூடிய தேவன்.
The God of those who don't want to just be living souls.
வெறும் ஜீவாத்மாகவே நான் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறவர்களுடைய தேவன்.
The God of those who are life-giving spirits.
உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுடைய தேவன்.
So do we want God to take our name into his name?
தேவன் நம்முடைய பெயரை அவருடைய பெயரை சொல்லும்போது பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
The God of Santosh.
சந்தோஷின் தேவன்.
And the God of put your name there.
உங்களுடைய பெயரை போட்டு உங்களுடைய தேவன்.
If we live as aliens and strangers on this earth.
இந்த பூமியிலே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் நாம் வாழ்ந்தால்.
That's the promise that we can have.
இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம வணங்குகிறோம்.
That God is not ashamed to be called my God.
இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை.
You know, for us as young people and for me, I think back, especially when I was in my teenage years.
நான் வாலிப பருவத்திலே என்னுடைய 18 வயது வரை இருக்கும் பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன்.
The devil used to fool me by thinking that oh, it's just a small sin or it's just a small decision.
இது சிறிய பாவம் தானே, இது ஒரு சிறிய தவறான தீர்மானம் தானே என்று சொல்லி சாத்தான் என்னை ஏமாற்ற பார்த்தான்.
Mommy and daddy ask you, did you do it?
அம்மாவும் அப்பாவும் இதை செய்தாய் என்று கேட்கிறார்கள்.
And you think I'll get into trouble, so you think of a way to tell a lie.
ஆகவே இதே இல்லை என்று சொன்னால் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்வோம். போய் சொல்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்கிறோம்.
It's a small thing.
சிறு காரியம் தான்.
You didn't kill anybody.
யாரையும் நான் கொலை செய்யவில்லை.
You didn't commit adultery.
விபச்சாரம் செய்யவில்லை.
You just told a small lie.
சிறு பொய் தான்.
And then you got away with it. You didn't get the punishment.
அந்த சிறு பொய்யை சொல்லிவிட்டபடினாலே உங்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை. எப்படியோ தப்பித்துக் கொண்டீர்கள்.
You know, I think of an analogy of boats, since this is a fishing town again.
மீன் பிடிக்கிற நகரமா இருக்கிறபடினாலே படகை எடுத்துக் கொள்ளுங்கள்.
You know, if the boat is on the open sea,
படகு திறந்த ஒரு கடலில் இருக்கும் பொழுது,
and they see far 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 away some place I want to go.
நான் தூர காணப்படுகிற ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டும் என்று விரும்புகிறேன்.
So I set my ship for that course.
ஆகவே அந்த வழியாக போவதற்காக என்னுடைய கப்பலை நான் சரிபடுத்துகிறேன்.
And then say after a little while I see something else that's slightly I just want to see what that is.
கொஞ்சம் காலம் கழித்து போய் கொண்டே இருக்கும்போது பக்கத்துல வேறு ஒன்று தெரிகிறது. அது என்ன என்று பார்க்க விரும்புகிறேன்.
I take my eyes off that goal.
நான் போக வேண்டிய ஊரை விட்டு என்னுடைய கண்களை திருப்பிக் கொள்கிறேன்.
And maybe I shift my course just 1 degree, just slightly my boat's move.
ஆகவே என்னுடைய கப்பல் அல்லது படகு போய் கொண்டிருக்கிற அந்த திசையை ஒரே 1 degree லைட்டா திருப்புறேன்.
So instead of going like this, I'm just slightly like this.
ஆகவே படகு இப்படி போய் கொண்டிருக்கிற பதிலாக இப்பொழுது நான்
You can't even tell that I moved. You can't even tell that I moved.
நான் இப்ப திருப்பி விட்டேன் என்று கூட நீங்க சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் 1 degree தான் திருப்பி இருக்கிறேன்.
You know what happens after 1 degree?
1 degree அப்படி திரும்பி விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா?
Miles, 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 miles down the road and I'm way off course.
எத்தனையோ மைல்கள் நான் அப்படியே போய் போய் பார்க்கும் பொழுது போக வேண்டிய இடத்திற்கும் நான் இப்போது வந்த தூரத்துக்கும் எத்தனையோ மைல்கள்.
Just by 1 degree.
ஒரே 1 degree திரும்பினதுனாலே.
If I don't correct that.
அந்த 1 degree சரி செய்யாவிட்டால்.
I can miss my goal completely.
என்னுடைய லக்கை நான் முற்றிலுமா இழந்து விடுவேன்.
And think, dear young brothers and sisters, God has a goal set for us.
வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உனக்கு முன்னாக தேவன் ஒரு லக்கை நியமித்திருக்கிறார்.
But the way we reach our goal is through those small choices that we make.
அந்த லக்கை நாம் அடைவதற்கு வழி என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தீர்மானங்கள்.
That time when you were tempted to tell a lie and you didn't tell a lie.
பொய் சொல்ல முடியாத ஒரு சோதனை வந்தது, ஆனால் அங்கே பொய் சொல்லவில்லை.
That meant that the devil tempted you to move your course 1 degree, but you said, no, my eye is fixed on the goal.
பிசாசு உங்களுடைய லக்கை ஒரே 1 degree மட்டும் திருப்ப முயற்சித்தான், இல்லை இல்லை,
This world is not my home. I'm just a stranger here.
இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல. நான் இங்கே அந்நியனாய் பரதேசியாய் இருக்கிறேன்.
Heaven is my home.
பரலோகமே என்னுடைய குடியிருப்பு வீடு.
See, the devil knows that if he can make us to make these slight changes in course, he can, without our knowing it, he can take us completely off course.
நம்முடைய இந்த ஓட்டத்திலே கொஞ்சம் திருப்பி விட்டால் போதும் நாம் நம்முடைய இலக்கை இழந்து விடுவோம் என்று பிசாசுக்கு தெரியும். அவே சட்ட லேசாக திருப்பி விடுவான்.
Because he knows that we are valuable to God's kingdom, us young people and children.
வாலிபர்களா இருக்கிற நாமும் பிள்ளைகளா இருக்கிற நாமும் தேவனுடைய ராஜ்யத்திலே விலையேறப்பட்டவள் என்பதை பிசாசு அறிந்து இருக்கிறான்.
We are so valuable to God.
நாம் எவ்வளவோ தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவளா இருக்கிறோம்.
God has so much that he wants to do in this land.
தேவன் எவ்வளவோ இந்த தேசத்திலே நம்மூலமாக செய்ய விரும்புகிறார்.
Wherever we might be, even if we leave this country, God has a plan that he wants to do in our lives. நீங்கள் எங்கிருந்தாலும்
சரி ஒருவேளை இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போக வேண்டும் என்றிருந்தாலும் தேவன் அங்கேயும் கூட உங்களை வைத்து தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவார்.
But he can only do it through those who live as aliens and strangers in this land.
அந்நேரம் பரதேசியமாய் இந்த உலகத்திலே வாழ யார் தீர்மானிக்கிறார்களோ அவர் மூலமாக மட்டுமே வந்த வேலை செய்வார்.
Because only then can he take our name and say I'm not ashamed to call myself their God.
அப்பொழுது மட்டுமே தேவன் உன்னுடைய பெயரை வைத்து இவனுடைய பெயர் தேவன் என்பதை என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்படவில்லை என்று சொல்வார்.
So the next time you're drawn by this thing and that thing and tempted by the world or by your feelings,
ஆகவே அடுத்த முறை நீங்கள் இந்த காரியத்தினால் ஈர்க்கப்படும் பொழுது வேறு காரியத்தினால் ஈர்க்கப்படும் பொழுது உணர்வினாலே வாழ
remember that small look of lust,
அந்த சிறு இச்சையினுடைய பார்வை,
that small seeking popularity,
அங்கே கொஞ்சம் புகழ் பெறுவதை தேடுவது,
that small chasing after money,
பணத்தை கொஞ்சம் தேடுவது,
1 degree,
அது 1 degree தான்.
And if we don't check it, we can miss our course.
அந்த 1 டிகிரி நாம் சரி செய்யாவிட்டால் நம்ம லக்கை இழந்து போய் விடுவோம்.
But the amazing thing is,
ஆனால் பெரிய காரியம் என்னவென்றால்,
what,
என்ன பெரிய காரியம்,
with Jesus in my boat,
என்னுடைய படகில் இயேசு இருந்தால்,
no storm can make me sink.
எந்த புயலும் என்னை அமிழ்த்த முடியாது.
When I start to go off course, if I listen to his voice, he'll correct me and say, no, stay on the course.
இயேசுனுடைய சத்தத்தை நான் கேட்கும் பொழுது இல்லை நீ உன்னோட ஓட்டத்திலேயே நீ தங்கியிரு என்று ஆண்டவர் சொல்வார்.
And then one day he will receive me into his kingdom.
ஒரு நாளில் அவர் தம்முடைய ராஜ்யத்தில் என்னை அழைத்துக் கொள்வார்.
And he'll say, well done, good and faithful servant.
நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்வார்.
To us young people, that's a challenge.
வாலிபர்களா இருக்கிற நமக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கிறது.
Do you want to hear those words?
இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
I do.
நான் விரும்புகிறேன்.
And that's sweeter than any of the words I can hear from my friends.
இந்த உலகத்தில் எல்லா எந்த விதமான நண்பர்களிடத்திலிருந்து கேட்கக்கூடிய சத்தத்தை காட்டிலும் அந்த சத்தம் எனக்கு இனிமையானதா இருக்கு.
To hear my Jesus who gave up everything for me.
எனக்காக எல்லாவற்றையும் விட்ட அந்த இயேசுவின் சத்தத்தை கேட்பது.
Say well done.
நல்லது.
You also gave up everything for me.
நீயும் எனக்காக எல்லாவற்றையும் விட்டாய் மகனே.
You were a life-giving spirit.
நீயே இந்த உலகத்தில் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருந்தாய் மகனே.
Amen.
Amen.